நான் இப்போது என்னுடைய சத்சங்கத்தை என்னுடைய சைவ சித்தாந்த பேராசிரியர்களுடைய ஆசியுடனும் என்னுடைய தூலகுரு சுவாமி ராம் அவர்களுடைய ஆசியுடனும் சூட்சும குரு ஜோகி ராமையா அவர்களுடைய ஆசியுடனும் சத்குரு கிரியா பாபாஜியினுடைய ஆசியுடனும் 11 சித்தர்மார்களுடைய ஆசியுடனும் தொடங்குகின்றேன். ஆதி காலத்திலே தில்லையில் திருமூலர் அழகுமலை ராமதேவர் அழகுமலை ராமதேவர் அனந்த சயன கும்பமுனி திருப்பதி கொங்கணவர் கமலமுனி ஆரூ கமலமுனி ஆரூ சோதி அரங்க சட்டமுனி கருவை கருவூரார் சுந்தரானந்தர் கூடல் சுந்தரானந்தர் கூடல் சொல்லு மட்ட குடியில் வான்மியரோடு நற்றால் காசி நந்தி தேவர் நற்றால் காசி நந்தி தேவர் பாதி ஹரிசங்கரன் கோவில் பாம்பாட்டி பழனிமலை புவனாதர் பழனிமலை புவனாதர் பழனிமலை புவனாதர் திருப்பரங்குன்றம் அதில் மச்சமுனி பதஞ்சலி ராமேஸ்வரம் பதஞ்சலி ராமேஸ்வரம் சேதி வைத்தீஸ்வரன் கோவில் தன்வந்திரி போயூர் கோராக்கர் மயூரங் புதம்பர் போயூர் கோராக்கர் மயூரங் புதம்பை திருக்கருணையூர் இடைக்காடல் சமாதியிற்றேந்தனரம்மை காக்கவே சமாதியிற்றேந்தனரம்மை காக்கவே அகஸ்தியர் கிரியா பபாஜி பத்திரி சொரூப சமாதி அடைந்தனர் உலகம் உயவே ஓம் கிரியா பாபாஜி நமோ
ஓம் கிரியா பாபாஜி நமோ
ஓம் சிவாய நமோ
ஓம் சிவாய நமோ.
இன்றைய சத்சங்கத்தை மூன்று சாதகர்கள் சில கேள்விகள் அனுப்பியிருந்தார்கள், அதை வைத்து செய்வோம். அதன் பின் இரண்டு முக்கிய விடயங்களும் ஆராயப்பட வேண்டும் என்று நினைவுக்கு கொண்டு வந்திருக்கின்றேன். முதலாவது கேள்வி ஒரு அன்பருடைய கேள்வி. அது நேற்று நான் சொன்ன ஒரு வாக்கியத்தில் இருந்த கேள்வி. இறைவன் எங்களுடன் ஒன்றாக இருக்கின்றார், வேறாக இருக்கின்றார், உடனாக இருக்கின்றார் என்று சொன்னீர்கள். அதை பற்றிய சிறிய விளக்கம் கூடுதலாக தர முடியுமா என்பது அவருடைய கேள்வி. நிச்சயமாக இந்த மூன்று தன்மையும் பரம்பொருளினால் தான் செய்ய முடியும். இது ஆன்மாவுக்கு பொருந்தாது. ஏனென்றால் ஆன்மா பெரும்பொருள் சொன்னால்தான் அறியுமே தவிர தன்னிச்சையாக எதையும் செய்ய இயலாது. ஆகவே இந்த மூன்றிற்குரிய விளக்கத்தை சைவ சித்தாந்தத்தில் என்ன தந்திருக்கின்றதை அந்த அன்பருக்காக மீண்டும் ஒரு முறை நினைவு கூறுவோம். பல காலத்துக்கு முதல் அதை பார்த்திருக்கின்றோம். ஒன்றாயிருத்தல் என்று பெரும்பொருளை சொல்வது எங்களுடைய உடலும் உயிரும் போல் ஒரு உதாரணமாக சொல்லுவார்கள். பரம்பொருள் ஆன்மாவுடன் ஒன்றாயே இருக்கின்றார். அதை நாங்கள் அறிவளவில் தெரிந்து வைத்திருக்கின்றோம். இறைவன் எங்களுடன் இருக்கின்றார், ஒன்றாக இருக்கின்றார். பரமாத்மாவில் இருந்துதான் ஜீவாத்மா வந்தது, அறிவளவில் இருக்கின்றது. ஓரளவு நாங்கள் அதை ஒத்துக்கொண்டும் இருக்கின்றோம் சாதகர்கள். இரண்டாவது நிலை வேறாயிருக்கின்றார். அதற்கு சைவ சித்தாந்தம் சொல்லும் விடை தொழிலளவில் இயக்கத்தின் அளவில் இறைவன் எங்கள் ஆன்மாவை விட வேறாயிருக்கின்றார். அதுவும் உண்மைதான். அதுவும் அறிவளவில் நாங்கள் அறிந்திருக்கின்றோம். சைவ சித்தாந்தத்திலிருந்து இறை செய்வதை நாங்கள் ஒருபோதும் செய்ய முடியாது. எங்களுக்கு எல்லாவற்றையும் ஊட்டுவது இறையே. ஆகவே அந்த நேரத்தில் அவர் வேறாக இருக்கின்றதாக சொல்லப்படுகின்றது. அதுதான் வேறாய். மூன்றாவது விடயம் உடனாயிருக்கின்றார். இங்குதான் இது மூன்றாவது விடயம் உடனாயிருக்கின்றார் என்பது என்னவென்றால், சைவ சித்தாந்தத்தில் எங்களை இந்த ஆணவ மலத்திலிருந்து எடுப்பதற்காக அவர் சொரூப நிலையிலிருந்து தடத்த நிலைக்கு வருகின்றார் என்று எல்லோரும் அறிந்தீர்கள். அந்த நிலையிலிருந்து தனு கருண புவன போகங்களை தந்து உடலையும் தந்து உலகத்தையும் தந்து நுவர்த்தி பொருட்களையும் தந்து எங்களுடைய வினைகளை ஆற்ற வைத்து அந்த ஆணவ மலத்தில் கட்டுண்டு இருக்கும் மங்களை வெளியால் எடுக்க எல்லா வகையான உதவிகளையும் செய்கின்றார். அந்த நேரத்தில் அவர் எங்களுடன் உடனாயிருக்கின்றார். அது மாத்திரம்தான், அறிவளவில் அது எங்களுக்கு கிடைத்தாலும் அதை நாங்கள் அனுபவ முறையில் எடுக்க நேரம் தாமதித்து கொண்டு செல்கின்றோம். ஏனென்றால் அந்த ஆணவ மலம் எங்களை அதை சிந்திக்க விடுகின்றதில்லை. முதல் ரெண்டு நிலையையும் சிந்திக்க பண்ணுகின்றது. ஏனென்றால் அந்த ரெண்டு நிலையையும் ஆன்மா எடுக்க முடியாது. ஆனால் மூன்றாவது நிலை, இறைவன் எங்களுடனே செயல்படுகின்றார், எங்களுடனே உடனாயிருக்கின்றார் என்பது அறிவில் தெரிந்தாலும் இந்த மாயா மலம் அதை தெரிந்ததென்று காட்ட விடுவதில்லை. நான் தான் செய்கின்றேன், எனதுதான் என்று இந்த மாயைக்குள் நாங்கள் சுழறுகின்றோம். அவர் உடனாயிருக்கின்றார் என்பதை சிறிது சிறிதாக அந்த பெரம்பொருளை, அந்த பாபாஜியை நாங்கள் உணர்வோமாக இருந்தால் எல்லாவற்றிலும் இருந்து சிறிது சிறிதாக தப்பிவிடுவோம். அதற்கு நேரம் எடுக்கும், அதுக்கு காலம் எடுக்கும், அதுக்கு நியதியும் உதவி செய்ய வேண்டும். ஆனால் நாங்கள் முயற்சி எடுக்க வேண்டும். ஆகவே அந்த அன்பர் கேட்ட கேள்விக்கு இந்த மூன்றுக்குரிய விளக்கத்தை இந்த முறையில் அவருக்கு நான் இன்று கொடுக்கின்றேன். இனி அதற்கு மேலதிக தரவுகளாக இரண்டு மூன்று கேள்விகளை சைவ சித்தாந்தத்தில் கேட்டிருக்கின்றார்கள். முதலாவது, உடலுக்குள் இருப்பது என்ன என்ற ஒரு இடத்தில் கேள்வி வருகின்றது. சைவ சித்தாந்தத்தில் உடலுக்குள் இருப்பது ஆன்மா என்று பதில் கொடுக்கப்படுகின்றது. அப்போது ஆன்மாக்கள் இருப்பது என்ன என்ற ஒரு கேள்வி வரும்போது அதற்கு பரம்பொருள் இறைவன் என்று பதில் கொடுக்கப்படுகின்றது. இதுதான் இறைவன் எங்களுடன் ஒன்றாயிருக்கின்றார் என்பதற்கு உரிய இன்னொரு விளக்கம். ஏனென்றால் இறைவனும் நாங்களும் ஒன்று. நாங்கள் ஆன்மா, நாங்கள் உடலுக்குள் இருக்கின்றோம், எங்களுடைய ஆன்மாவுக்குள் இறைவன் இருக்கின்றார். ஆதலால்தான் நாங்கள் எங்களுடைய ஊனுடம்பை நன்றாக பேண வேண்டும். நீங்கள் விரும்பினீர்களோ விரும்பவில்லையோ, இறைவன் எங்களுடைய ஆன்மாவுக்குள் இருக்கின்றார். ஆகவே அந்த இறை இருக்கக்கூடிய அளவுக்கு எங்களுடைய உடலை நாங்கள் சுத்தமாக வைத்திருக்க வேண்டும். மூன்று விதத்திலையும் நாங்கள் சுத்தமாக இருக்க வேண்டும். உடல், மனம், மொழி, அதையும் அதில் நினைவு கூறுவோம். இன்னொரு விடயமும் சைவ சித்தாந்தத்தில் தரப்படுகின்றது. இந்த உடலுக்கு இருப்பை தருவது யார்? இருப்பென்று சொல்வது ஆங்கிலத்தில் எக்ஸிஸ்டன்ஸ். அதற்குரிய பதில் உயிர், ஓ ஆன்மா. உடலுக்கு இருப்பை தருவது உயிர். அந்த உயிருக்கு இருப்பை தருவது யார் என்று பார்த்தால் உள்நோக்கி அதிலேயும் இறைவன் தான் வருகின்றார். ஆகவே இந்த ரெண்டு விடயத்தையும் வைத்து இந்த மூன்று கேள்விகளுக்கு, மூன்று சொற்களுக்குரிய விடை காணும் போது இறைவன் எங்களுடனே ஒன்றாயிருக்கின்றார் என்பதற்கு இந்த ரெண்டு தகவல்களும் சைவ சித்தாந்தத்தில் தரப்பட்டிருக்கின்றது. அடுத்த கேள்வி என்னவென்றால், ஒரு அன்பர் கேட்கின்றார், இந்த கருவிகளை ஒடுக்குவதற்கு வழியுண்டா? இது முந்தியும் முதலும் வந்த கேள்வி, பல தடவை பார்த்திருக்கின்றோம். இருப்பினும் திரும்ப திரும்ப பார்க்கும்போது நாங்கள் எங்களையே நாங்கள் பக்குவப்படுத்துகின்றோம் என்று நினையுங்கள். அதற்கு சுருக்கமாகவே பதில் கண்டு விடுவோம். கருவிகளை ஒடுக்கலாம், கிரியா யோக முறைப்படியும் சைவ சித்தாந்த முறைப்படியும் ஒடுக்கலாம். கிரியா யோகத்திலும் சைவ சித்தாந்தத்திலும் ஒரே விதம்தான் சொல்லப்பட்டிருக்கின்றது. பாபாஜியும் அதைத்தான் சொல்கின்றார், சைவ சித்தாந்தமும் அதைத்தான் சொல்கின்றது. அதாவது நாங்கள் இந்த கருவிகளை ஒடுக்க வேண்டுமென்றால் மூன்று விடயங்களை கவனிக்க வேண்டும். இந்த கருவிகள் நாங்கள் அல்ல, நான் அல்ல என்பதை நாங்கள் சிறிது சிறிதாக உணர வேண்டும். அந்த கருவிகள் நான் அல்ல, அது என்னுடைய உடலுக்கு பொருத்தப்பட்டிருக்கும் சாதனம். அதை ஓரளவு அறிவிலும் எடுத்து செயலிலும் கொண்டு வருவோமாக இருந்தால் அது ஒரு வழி. அதை கொண்டு வரும்போது என்ன நடக்கின்றது? நாங்கள் சாட்சி நிலையில் இருக்க பழகுகின்றோம். அதாவது ஒரு பொருள் எங்களுடையது இல்லை என்று தெரிந்துவிட்டால் அதில் ஒருவரும் ஆர்வம் காட்ட மாட்டார்கள். ஏனென்றால் என்னத்திற்கு ஆர்வம் காட்டுவான்? அதால் எங்களுக்கு ஏதாவது பயன் உண்டா? இல்லை. ஆகவே அந்த நேரத்தில் அதில் அவர்களுக்கு இச்சை இருந்தாலும் சாட்சியாகத்தான் இருப்பார்கள். சரி, இது எனக்கும் இதுக்கும் சம்பந்தமில்லை, ஏதோ செய்கின்றது, அதை பார்ப்போம். அது எங்களுக்கு எங்கே கொண்டே விடும் என்றால் விழிப்புணர்வில் விடும். அந்த விழிப்புணர்வு வந்தால் நீங்கள் பொறிகளில் இருந்து விடுபடலாம் என்பது இன்னொரு கருத்து. அதற்கு மேலான கடைசி கருத்து அற்புதமானது, உண்மையானது. அதாவது திருவருளை நாங்கள் நாட வேண்டும். இறைவனால் தான் அது முடியும். இறை அருளால், இறைவனால் இல்லை, இறை அருளால் தான் அது முடியும் என்ற விளக்கத்தை நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். ஆதலால் தான் வேறாய் ஒன்றாய் உடனாய் இறைவன் இருக்கின்றார். அதில் உடனாயிருந்து எங்களை செயல்படுத்த பண்ணுகின்றார். எங்களுக்கும் எங்களுடைய செயலுக்கும் தொடர்பு இல்லை என்ற நோக்கில் வரும்போது அந்த மூன்றாவது நிலையையும் நீங்கள் எட்டி பிடிக்கலாம். இறை அருள். ஏன் அந்த இறை அருள் அதை செய்கின்றதென்றால் அந்த இறைதான் அதை பொருத்தி விட்டிருக்கின்றது இந்த உடலுக்கு. அதற்கு சொந்தக்காரனே இறைவன். அந்த உடலை இந்த உலகத்தில் பொருத்தி விட்டு அதற்கு எங்களுடைய ஆன்மாவை பூத்தி விட்டு அந்த கண்ம வினைகளை அனுபவிப்பதற்கு விளையாட விட்டு விட்டு அவன் பார்த்து கொண்டிருக்கின்றான். ஆகவே அது மூன்றாவது வழி அந்த அன்பர் கேட்ட கேள்விக்கு. இன்னும் ஒரு அன்பர் ரெண்டு கேள்வி கேட்டிருந்தார், அதையும் பார்த்து விடுவோம். அந்த கேள்வி என்னவென்றால், ஆசை என்பது எதனால் வருகின்றது, அதை எவ்வாறு நாங்கள் தவிர்க்கலாம்? இதை நாங்கள் பார்த்து விட்டோம். இதில் நான் கூடுதலாக இன்று செல்லவில்லை, பல முறை இதை பார்த்திருக்கின்றோம். இந்த ஆசைகள் எங்களுக்கு இச்சைகள் வருவதற்குரிய காரணம் எங்களுடைய வினைப்பயன், அதுதான் முழுக்க முழுக்க காரணம். அதை வெல்ல வேண்டுமென்றால் மீண்டும் எங்களை இந்த பொறிகளிலிருந்து விலத்தி பார்க்க பழக வேண்டும். ஆசைகள் வந்தாலும் பொறிகள் உதவி செய்யாட்டி அது அந்த ஆசைகளை மனம் பற்றாது. மனம் பற்றாவிட்டால் அது புத்தியிடம் அனுமதி கேட்காது. புத்தியிடம் அனுமதி கேட்காட்டி புத்தி சித்தத்திடம் போய் கேட்காது. இவற்றையெல்லாம் நாங்கள் நிறுத்திவிட்டுவோமாக இருந்தால் ஒவ்வொரு நிலையிலும் நாங்கள் அந்த ஆசைகளுக்குள் அகப்பட மாட்டோம். இதுதான் இன்று வந்த கேள்விகள். அதற்கு பாபாஜியுடன் சேர்ந்து நாங்கள் பதில் காண்கின்றோம். அடுத்த ரெண்டு விடயங்கள் இன்று நாங்கள் சிந்திக்க வேண்டும் என்று சொன்னது, முதலாவது விடயம், இன்று அதிகாலை என்னுடைய கனடா நேரத்தின்படி 1 மணியிலிருந்து 2.5 மணி வரையும் ஒரு உலகளாவிய முறையில் நடந்த ஒரு யோகா வகுப்புகள் என்று சொல்லுவார்கள், செயல்முறை பயிற்சி வகுப்பு. அப்படியான ஒரு வகுப்பு கணினி மூலம், கம்ப்யூட்டர் மூலம் உலகளாவிய பல மக்களை இணைத்து இந்தியாவில் இருக்கும் ஒரு நிறுவனம், அரசாங்கத்தில் செயல்படும் ஒரு நிறுவனம், அங்கு இருக்கும் ஒரு பல்கலைக்கழகத்துடன் சேர்ந்து அந்த நிகழ்ச்சியை நடத்தியது. அந்த நிகழ்ச்சியில் கிரியா யோகத்தில் பற்றிய கிரியா யோக தேக அபியாசங்கள், ஒர்க் ஷாப் என்று ஆங்கிலத்தில் சொல்வார்கள், அதை பற்றிய விளக்கம், கிரியா யோகத்தை பற்றிய விளக்கத்தை என்னை தருமாறு எங்களுடைய சென்னை சங்கத்தை சார்ந்த சாதகரோதர் கேட்டிருந்தார் 1 மாதத்திற்கு முன். அதை நான் எங்களுடைய சங்க தலைவர்களுக்கு அனுப்பியிருந்தேன். இப்படியான ஒரு நிகழ்வு நான் செய்ய நிர்பந்திக்கப்பட்டிருக்கின்றேன் என்று. ஆனால் நான் மற்றவர்களுடன் அதை பற்றி பேசவில்லை. அதற்கு காரணம் என்னென்றால் 2. எல்லோரும் சாதகர்களாக இருக்கின்றீர்கள். நீங்கள் அந்த முதலாவது நிலையான ஃபிசிக்கல் பாடி தேக உடலுக்குரிய அபியாசங்கள் நீங்கள் பலமுறை பார்த்திருக்கின்றீர்கள், ஒவ்வொரு நாளும் செய்கின்றீர்கள், பலர் சிலர் சில நாட்கள் செய்கின்றீர்கள், அதற்குரிய விளக்கத்துடன் செய்கின்றீர்கள். ஆகவே உங்களுக்கு அதில் அறிவதற்கு விடயங்கள் பல அல்ல. ஆகவேதான் நான் ஒருவருக்கும் அந்த நிகழ்ச்சியை பற்றி அறிவிக்கவில்லை. அது மாத்திரமல்ல, அந்த நிகழ்ச்சிக்கு செல்வதென்றால் நீங்கள் அந்த நிகழ்ச்சியில் ரெஜிஸ்டர் பண்ண வேண்டும் என்று சொல்வார்கள், பதிவு செய்ய வேண்டும். ஆகவே உங்களுக்கு அந்த சிக்கல்கள் வரக்கூடாது, அதில் நீங்கள் கூட அறிவதற்கு ஒன்றும் இல்லை என்று நான் அறிவிக்கவில்லை. அந்த நிகழ்ச்சியில் நான் நேற்று 1.5 மணி நேரம் பங்கு பெற்று 30 நிமிடங்கள் எங்களுடைய தேக பயிற்சியை பற்றிய விளக்கம் கொடுத்து, ஏன் இந்த கிரியா யோகா தேக பயிற்சி ஒரு உன்னதமான பயிற்சி என்று உங்களுக்கு தெரிந்த விடயத்தையே அங்கு தெரியாத மக்களுக்கு கொடுத்து, அது பாபாஜியினால் எவ்வாறு எங்களுக்கு தரப்பட்டது, அந்த தேக பயிற்சி அது எங்களுடைய குருமார்கள் மூலம் தரப்பட்ட என்ற விளக்கத்தையும் கொடுத்து, அந்த தேக பயிற்சியில் எங்களுக்கு என்ன அனுபவங்கள், என்ன உடல் நோய்கள் அற்று வாழ்வதற்கும், எங்களுடைய உடலில் ஸ்ட்ரெஸ் என்று சொல்லுவோம் அழுத்தம் இல்லாமல் வாழ்வதற்கும் அந்த 2 பெரிய விடயங்களும் இந்த யோகா அபியாசத்தில் இருக்கின்றது. அதைவிட இந்த யோகா அபியாசம் முக்கியமானது எங்கள் சாதகர்களுக்கு தெரிந்தது. கிரியா யோகா எக்ஸசைஸ் சுவாசத்துடன் சம்பந்தப்பட்டது. அந்த சுவாசத்தை வைத்து நாங்கள் செய்யும் போது அது மனதுடன் சம்பந்தப்படுகின்றது. ஏனென்றால் நாங்கள் மனதினால் அந்த சுவாசத்தை கவனித்து அந்த ஆசனங்களை செய்கின்றோம் என்றது எல்லா சாதகர்களுக்கும் தெரிந்தது. அதை அந்த உலகியல் மக்களுக்கு நேற்று விளங்கப்படுத்தினேன். ஆகவே இந்த கிரியா யோகா பயிற்சிகள் சுவாசத்துடன் சம்பந்தப்பட்ட அந்த 18 ஆசனங்கள், அந்த சுவாசத்தை சரியாக நீங்கள் செய்கின்றீர்கள். அதை சரியாக செய்ய வேண்டுமென்றால் அந்த 1 மணி நேரமும் அந்த ஆசனத்தை போடும் போது உங்களுடைய மனம் சுவாசத்தை அவதானிக்க வேண்டும். ஆகவே இந்த 3 சேர்ந்ததுதான் தேகப்பயிற்சி என்று எல்லோருக்கும் தெரிந்தாலும் அதை மீண்டும் ஒரு முறை ஞாபகத்துக்கு கொண்டு வருகின்றேன். அதுதான் இந்த கிரியா யோகத்தில் ஒரு உன்னதமான விடயம். அதாவது உங்களுடைய தேக பயிற்சிக்கு சுவாசமும் மெடிடேஷன் என்று சொல்லப்படும் தியானமும் அதனுடன் சேர்ந்து தேக பயிற்சியில் கலந்திருக்கின்றது. இன்டிகிரேட்டட் யோகா என்று யோகியார் சொல்லுவார், என்னுடைய குரு சுவாமிராம் சொல்லுவார். ஆகவே இது 3 கலந்த ஒரு கலப்பு. அதைத்தான் அந்த விளக்கத்தை அவர்களுக்கு கொடுத்து அதன் பின்னர் மீதியாக இருந்த 1 மணி நேரம் நானும் எங்களுடைய சக சாதகர் ராஜா சக்கரவர்த்தி அவர்களும் இந்த யோகா அபியாசங்களை 3 வீடியோக்களில் பதிவு செய்திருக்கின்றோம். கடந்த வருடம் அவை எல்லாம் உங்களுக்கு அனுப்பப்பட்டிருக்கின்றது வெவ்வேறு நாட்களில். கடைசியாக இப்போது 1 கிழமைக்கு முதலும் தமிழ் ஆங்கிலத்தில் செய்த வீடியோ பதிவு அனுப்பியிருந்தேன். அது அவருடைய முயற்சி. அவர் எனக்கு உதவி செய்து நானும் அவருக்கு உதவி செய்து பாபாஜியின் அருளால் அது உலக மக்களுக்கு யூடியூபில் போடப்பட்டிருக்கின்றது. பலரும் அதை சென்று பார்க்கின்றார்கள் என்பது அவருடைய கருத்து எனக்கு கிடைத்து கொண்டிருக்கின்றது. ஆகவே அதை நாங்கள் தமிழ் மொழியிலும் தனியாக ஆங்கில மொழியிலும் 2 மொழியும் சேர்ந்ததிலும் செய்து கொடுத்திருக்கின்றோம். அதற்கு மேலாகவும் பாபாஜியின் அருள் இருந்தால் வேறு சில மொழிகளிலும் இந்த வருடம் அது செய்யப்படும் என்று நினைக்கின்றேன். அது முதல் விடயம். 2வது விடயம் என்று சிந்திக்க வேண்டியது, இந்த சத்சங்கம் முடிய முதல் எங்களுடைய 48 நாள் மண்டல சாதனை பயிற்சி முடிவுக்கு வருகின்றது. இன்னும் 2 நாட்களில் செவ்வாய்க்கிழமை எங்களுடைய 48வது நாள் மண்டல சாதனை பயிற்சி முடிவுக்கு வருகின்றது. அதை பற்றி இன்று சிந்திக்க வேண்டும். ஏனென்றால் சில சாதகர்கள் ஏற்கனவே எனக்கு தொலைபேசி மூலமாகவும் வாட்ஸ்அப் மூலமாகவும் அந்த அன்று என்ன செய்யலாம், என்ன செய்ய வேண்டும், செய்தவற்றை விட வேறு என்ன செய்ய வேண்டும் என்று கேள்விகள் எழுப்பிய வண்ணம் இருக்கின்றார்கள். சுருங்க சொல்ல போனால், நீங்கள் செய்ததையே செய்யுங்கள், குறைந்தது என்றால் செய்யாமல் விட்டு விடாதீர்கள். 48 நாள் வரையும் இன்னும் 2 நாட்களே இருக்கின்றன. அது 1வது வழி. 2வது வழி, நீங்கள் அந்தண்டு நீங்கள் செய்த பயிற்சிகளை கொஞ்சம் கூடுதலாக செய்யுங்கள். தேக பயிற்சி ஒரு நாளைக்கு 1 சோடிதான் போட்டீர்கள், 18 ஆசனங்களை வந்தென்று போடுங்கள். உங்களுடைய சுவாச பயிற்சி தியான பயிற்சி அதில் ஒன்றும் நீங்கள் கூட்டுவதற்கு இல்லை. அடுத்ததாக உங்களுடைய மந்திர பயிற்சியிலையும் கூட்டுவதற்கு இல்லை. அது நீங்கள் 1 நாளைக்கு செல்லும் பயிற்சியை அப்படியே செய்யுங்கள். ஆனால் பக்தியில் கூட்டுங்கள். நீங்கள் இந்த அகஸ்திய ஞானம் எல்லோரும் அந்த கடைசி நாளில் அகஸ்திய மாமுனியை வணங்கி உங்களுடைய வாயினால் உரக்க பாடுங்கள் உங்களுடைய வீடுகளில். அந்த பாடல் பாடி முடிந்தவுடன் அதற்குரிய பொருள் உரையும் உங்களுக்கு தந்திருக்கின்றேன். அதை மீண்டும் ஒரு முறை வாசித்து அதில் இந்த பயிற்சியின் பின் அந்த பொருள் உரையில் இருக்கும் விளக்கம் உங்களுக்கு எந்த அளவுக்கு விளங்குகின்றது, இந்த பயிற்சியை நீங்கள் காணிக்கையாக பாபாஜிக்கும் அகசிய முனிக்கும் கொடுத்த பின் என்பதை நீங்களே ஆராயுங்கள். அதில் ஏதாவது அனுபவங்கள் கருத்துக்கள் இருந்தால் தனிப்பட்ட முறையிலோ அல்லது குழுவாகவோ என்னுடன் தொடர்பு கொண்டு நாங்கள் அதுகளை பற்றி சிந்திப்போம். அதற்கு மேலாக உங்களுடைய ஆன்மீக நாட்குறிப்பில் அது சில குறிப்புகளை குறித்து வையுங்கள். ஆகவே இந்த பயிற்சி முடிவுக்கு வரப்போகின்றது, செய்து முடியுங்கள். அத்துடன் கிரியா யோகா பயிற்சி முடிந்தது. இனி அடுத்த மார்கழி மாதம் 16ஆம் தேதி ஆங்கிலத்துக்குத்தான் பயிற்சி தொடங்குகின்றது என்ற நினைப்பை விட்டு இந்த உந்துதலிலேயே ஒரு வருட பயிற்சியை இன்னும் செய்து முடிக்காதவர்கள் தொடர்ந்து செய்யுங்கள். அதுதான் உங்களுக்கு அடுத்த விளக்கம். ஒரு வருட பயிற்சி முக்கியம் என்று எங்களுடைய குருமார்கள் சொல்லி இருக்கின்றார்கள். 365 நாள். அதற்குரிய காரணம், பூமி சூரியனை சுற்றி வர 365 நாட்கள் எடுக்கின்றன ஒரு வருடம். ஒவ்வொரு நாளிலும் அது ஒவ்வொரு பாகையில் அந்த பூமி சூரியனை பொறுத்தவரையில் இயங்கிக் கொண்டிருக்கின்றது. நாங்கள் அதை உணரவில்லை, ஆனால் அதுதான் உண்மை. ஆகவே அந்த பயிற்சியை தொடர்ந்து ஒரு வருடம் ஆக்க முடிந்தவர்கள், முயற்சிப்பவர்கள் அதை தொடர்ந்து செய்யுங்கள் என்று சொல்லி இன்றைய சத்சங்கத்தை இத்துடன் முடிவுக்கு கொண்டு வந்து கேள்வி பதில்களுக்கு விடை காண்பதற்கு பாபாஜியுடன் சேர்ந்து உங்களை அழைத்து செல்கின்றேன். ஓம் கிரியா பாபாஜி நமோம். ஓம் பதினன் சித்தர் நமகோம். ஓம் சிவாய நமோம். இப்போது இரவனையா இணைப்பில் இருக்கின்றீர்கள். இரவனையா, உங்களுக்கு உங்களுடைய கருத்துக்களுடன் இந்த சத்சங்கத்தை தொடர்வோம்.
ஓம் கிரியா பாபாஜி நமோம்.
ஓம் கிரியா பாபாஜி நமோம்.
ஓம் சிவாய நமோம்.
ஓம் சிவாய நமோம்.
இன்றைய சத்சங்கம் கேள்வி பதில்களுக்குரிய சத்சங்கமாக அமைந்தது. அதில் முதலாவது கேள்வி, பரம்பொருள் எங்களுடன் ஒன்றாய் உடனாய் இருக்கின்றார் என்கின்றார். அதற்கு நேற்றைய சத்சங்கத்தில் மிக சிறந்த விளக்கம் தரப்பட்டது. மீண்டும் என்று கேட்கும் பொழுது சாதகருக்கு மிகவும் தெளிவாக இருந்தது. அடுத்து, உடலுக்குள் இருப்பது ஆன்மா என்றும் ஆன்மாக்குள் இருப்பது பரம்பொருள் தான் இருக்கின்றார் என்ற விளக்கம் சிறப்பாக இருந்தது. அடுத்ததாக, உடல் மனம் மொழி மூன்றும் தூய்மையாக இருக்க வேண்டிய முக்கியத்துவம் தெளிவாக விளக்கப்பட்டது. அடுத்து மூன்றாவது நபரின் கேள்வியாக, கருவிகளை ஒடுக்க வழி உண்டா? அதற்கும், இந்த கருவிகளை நான் அல்ல என்பதை உணர வேண்டும். அப்படி உணரும் போது நாம் சாட்சி நிலையில் இருப்பதை அறியலாம். அப்போது விழிப்புணர்வு ஏற்படும். அதற்குரிய பதில் இது மிகவும் சிறப்பாக இருந்தது. அது மாத்திரமல்ல, இளையரும் மூன்றாம் படியும் பற்றிய சிறந்த விளக்கம் தரப்பட்டது. அடுத்து நான்காவது கேள்வியாக, ஆசைகள் என்பது எதனால் வருகின்றது, எப்படி தவிர்க்கலாம்? இதற்குரிய இது ஏற்கனவே சத்சங்கத்தில் மிக தெளிவாக கூறியிருந்தது. மீண்டும் மீண்டும் நாங்கள் அதை கேட்கும் பொழுது எல்லாருடைய மனத்திலும் அதற்குரிய பதில் ஆணித்தனமாக தெளிவாக விளங்குகின்ற என்பதை அறியலாம். அதாவது, வினைப்பயன் தான் மீண்டும் மீண்டும் வினைப்பயன் மீண்டும் மீண்டும் பொறிகளில் இருந்து விடுபட வேண்டும் என்பது மிகச் சிறந்த பதிலாக இருந்தது. இறுதியாக, இன்று அதிகாலை 1 மணியிலிருந்து 2 மணி வரையும் இந்தியா பல்கலைக்கழகத்தில் யோகா வகுப்பு நடத்திய பற்றிய முழு விவரமும் அதில் சிறந்த பயிற்சிகளை பற்றிய சிறந்த கருத்துக்கள் கூறப்பட்டது. இறுதியாக, மண்டல சாதனை செவ்வாய்க்கிழமையுடன் நடைபெறுகின்றது. அதனுடைய மிகச்சிறந்த பலனை எல்லாரும் உணர்ந்து செயற்பட்டு மீண்டும் அதற்குரிய பயிற்சிகளை முடிந்தவர்கள் திரும்ப திரும்ப செய்யலாம் என்ற கருத்துக்களை அவர்களே விரும்பி செய்யக்கூடிய நிலைக்கு வருவார் என்பதை கூறிக்கொண்டு விடைபெறுகிறேன். நன்றி. ஓம் கிரியா பாபாஜி நம ஓம், ஓம் சிவாய நம ஓம்.
ஓம் கிரியா பாபாஜி நம ஓம், ஓம் சிவாய நம. இப்போது கார்த்திகேயன் ஐயா இணைப்பில் இருக்கின்றீர்கள். கார்த்திகேயன் ஐயா, இன்று உங்களுடைய சத்சங்க கருத்துக்களை மக்களுக்கு கொடுங்கள். கார்த்திகேயன் ஐயா மியூட்டில் இருக்கின்றீர்கள். கார்த்திகேயன் ஐயா மியூட்டில் இருக்கின்றீர்கள், சொல்லுங்கள்.
ஓம் கிரியா பாபாஜி நமோ,
ஓம் கிரியா பாபாஜி நமோ, ஓம்
சிவாய நம,
ஓம் சிவாய நம.
நல்ல மாணவர்களுக்கு பின்னாடி கேட்டிருந்த சொல்லியிருந்தாலும் பதில இன்னைக்கு அவங்க ஏதோ ஒரு ஊக்கமா நல்ல அந்த கேள்விய வச்சதுல நிறைய விஷயத்த நீங்க சைவ சித்தாந்தத்திலிருந்தும் கிரியா யோகத்திலிருந்தும் சிறப்பான ஒரு அவங்களுக்கு எடுத்துக்காட்டான கருத்துக்கள்லாம் நிறைய சொல்லியிருக்கீங்க. அந்த சைவ சித்தாந்தத்தினுடைய ஊமானத்தோட சொல்லியிருக்கீங்க, அதுதான் பெரிய சிறப்பு. இப்படிதான் திருப்பி திருப்பி தான் இது கேட்டாகணும், அப்பதான் வந்து நமக்கு பதிவாகும் சைவ சித்தாந்தம். ஏன்னா அவ்வளவு ஒரு பெரிய விஷயம் ஞான சொற்கள் எல்லாம், அது மாய வந்து மாய விஷயம் வந்து பயஞ்சிரும், அருள் விஷயம் அவ்வளவு சீக்கிரம் பதிய விடாது. அது நம்மளுடைய வினை பயனுடைய காரணமும் இருக்குதுல, அத சைவ சித்தாந்தத்துல அதிகப்படியா சொல்லுவாங்க. அந்த வகையில இன்னைக்கு சத்சங்கம் ரொம்ப ஒரு சிறப்பா, மாணவர்களும் நல்ல கேள்வி கேட்டாங்க, அதுக்குரிய பதிலையும் நீங்க சிறப்பா கொடுத்தீங்க. அதோட மட்டும் இல்ல, பாபாஜியினுடைய திருவருளால பாபாஜியுடைய 18 ஆசனம் உலகளாவில் போய் நடத்திருக்கீங்க, அது பாபாஜிக்கு பெரிய நன்றி. இன்னைக்கு அந்த யோகா எவ்வளோ பெரிய ஆரோக்கியத்தை மக்களுக்கு கொடுத்துட்டு இருக்கு, அந்த வகையில் இது பாபாஜி இந்த 18 ஆசனமும் வெளிப்படையா எல்லாருக்கும் போய் கிடைக்க வாய்ப்பு செஞ்சதுக்கும் எல்லாருக்கும் அதை நன்றி. அதை ஏற்பாடு பண்ணவருக்கும் அதை நடத்தினவருக்கும் அதை அனுபவிச்சவங்களுக்கும் எல்லாருக்கும் நன்றி. ஓம் கிரியா பாபாஜி நமோம், ஓம் சிவாய நமோம்,
ஓம் கிரியா பாபாஜி நமோம், ஓம் சிவாய நம. நன்றி கார்த்திகேயன் ஐயா, உங்களுடைய கருத்துக்கு மிகவும் அழகாக அதை தொகுத்து கொடுத்தீர்கள். சாதகர்களுக்கு மீண்டும் ஒருமுறை அதை அவர்கள் பார்ப்பதற்கு நன்றி. பாபாஜிக்கும் நன்றி சொல்லி இப்போது மற்றவர்களிடம் கேள்வி பதில்களுக்கு நான் உங்களை அழைத்து